நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். செய்தி அளிப்பவர் சகோதரர் எமில் ஜெபசிங்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபாகமம் 7:8 ஆகிய அதிகாரங்களை இன்று சிந்திக்க இருக்கின்றோம். கர்த்தரை நேசிக்கும் ஜனங்களுக்கு 3 பட்டங்கள் உபாகமம் 7 அதிகாரத்தில் கொடுக்கப்படுகின்றது. முதலாவது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்பதாகும். இரண்டாவது, நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பதாகும். மூன்றாவது, நீ கர்த்தருடைய பாதுகாப்பு பெற்ற ஜனம் என்பதாகும். ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்று 7 விதமான மக்கள் உன்னை சந்திக்க வந்து 7 வித்தியாசமான பாவ வலைகளை உனக்கு முன்பாக விரிப்பார்கள். அந்த 7 தடைகளையும் முற்றிலுமாக ஜெயித்து புறம்பே தள்ளாவிட்டால் கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்ற பட்டம் பறிபோய்விடும் என்பதே செய்தி. மனம்போல் வாழும் ஜனங்கள் நடுவில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற ஜனங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பு. பரிசுத்தம் பாதுகாக்கப்படுவதற்கு பரிசுத்தமான ஜனங்களுடன் மட்டுமே ஐக்கியம் சிநேகம் வைத்துக் கொள்ள முடியும் என்று வசனம் கூறுகின்றது. கர்த்தர் அவர்களை நீங்கள் பரிசுத்தர் என்று அழைக்கிறார். தாங்கள் பரிசுத்தர் என்று கர்த்தரால் அழைக்கப்படும் கிருபையை உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த கிருபையை இழந்து விடாமல் இருப்பதற்கு ஏற்ற கிரியைகளை செய்துவிடுங்கள். தூய்மையை காத்து வாழும் மக்களை தமது மக்களாக கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார் என்று வசனம் கூறுகின்றது. கிருபையினால் தெரிந்து கொண்டார், அன்பு வைத்ததினால் தெரிந்து கொண்டார். 7, 8, 9, 13 ஆகிய வசனங்களில் அன்பு வைத்து என்று வார்த்தை ஒன்று வருகின்றது. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று 1 யோவான் 4:10 வசனம் கூறுகின்றது. நீங்கள் நல்லவர்கள் என்பதினால் கர்த்தர் உங்கள் மேல் அன்பு கூறவில்லை. சகல ஜனங்களிலும் நீங்கள் பெரியவர்கள் என்பதினால் அன்பு கூறவில்லை. முற்பிதாக்கள் காலம் முதல் கர்த்தர் அன்புள்ளவராகவே இருப்பதினால் அன்பு கூர்ந்தார். உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் 9 வசனம் கூறுகின்றது. கர்த்தருடைய அன்பு உடன்படிக்கையின் அன்பு என்று வசனம் கூறுகின்றது. அதன் எபிரேய சொல் ஹெசட் என்பதாகும். பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில் 245 முறை அந்த சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஹெசட் என்ற அந்த சொல்லின் பொருள் என்னவென்றால் தேடி வந்த அன்பு என்பதாகும். தேடி வந்த அன்பிற்கு துரோகம் செய்து விடாதே என்பதே வசனம் கூறுகின்றது. உன்னை தேடி வந்த அன்பை வெறுத்து தள்ளாதே. அன்பிற்கு அன்பு கொடுப்பாய் என்றால் ஆசீர்வாதங்களை தேவ அன்பு உனக்கு அருளி செய்யும் என்று 13-16 வசனங்கள் கேட்டுக்கொள்கின்றன. என்னுடைய அன்பு உன்மேல் நீங்காமல் இருக்கும். குடும்ப வாழ்வில் கர்த்தரால் வரும் சுதந்திரங்கள் அதிகரிக்கும். விவசாயங்கள் செழித்து ஓங்கும். ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் பெருகி வளரும். வியாதிகள் உனக்கு வருவது இல்லை. கர்த்தர் உன் பாதுகாப்பு. மனிதர்களை பற்றிய பயம் வருவதே இல்லை. உன் பாதுகாவலராக கர்த்தரே மாறிவிடுவார் என்பதே 13-16 வசனங்கள் கொடுக்கும் ஆசீர்வாதம். உபாகம புத்தகம் 8:3 பிரிவுகள் கொண்டது. முதல் பிரிவில் சிச்சை நல்லது என்று 1-6 வசனங்களில் கூறப்படுகின்றது. இரண்டாவது பிரிவில் கர்த்தருடைய தயவு மிகவும் பெரியது என்று கூறப்படுகின்றது. உன்மேல் கர்த்தருடைய தயவு மகா தயவு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று 7-18 வசனங்கள் கூறுகின்றன. மூன்றாவது பிரிவு கர்த்தருடைய வசனங்களுக்கு முற்றிலுமாக அடிபணிந்து வாழ்வதே வாழ்க்கையில் மிகவும் சிறந்தது என்று மீதியுள்ள வசனங்கள் கூறுகின்றன. எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருப்பீர்களாக என்று வசனம் தெரிவிக்கின்றது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று ரோமர் 12:11 கூறுகின்றது. ரட்சிப்பின் வாழ்க்கை, அதனைத் தொடர்ந்து சீஷத்துவத்தின் வாழ்க்கை. வனாந்தரம் என்ற பள்ளிக்கூடத்தில் சீஷத்துவம் என்ற கல்வி. கல்வி ஆண்டுகள் 40 வருடங்கள். ஆனால் பார்வோனின் பள்ளிக்கூடத்தில் 430 வருடங்கள். கர்த்தர் கற்றுக் கொடுக்கும் சீஷத்துவம் என்ற பள்ளிக்கூடத்தில் 40 வருடங்கள். பார்வோனின் பள்ளிக்கூடத்தில் அடியும் உதையும் கிடைத்தது. வனாந்தரம் என்ற பாடசாலையில் சிக்ஷை என்பது கிடைத்தது. செங்கடல் தாண்டினார்கள், ரட்சிப்பை பெற்றார்கள். யோர்தான் சேரும் வரை சீஷத்துவம் என்பதை காண வேண்டும். ரட்சிப்பின் அனுபவத்தை தொடர்ந்து சீஷத்துவம். சீஷத்துவம் புறம்பானதல்ல, உள்ளம் தழுவியது. மனுஷனின் ஞானம் போதிப்பது அல்ல, பரிசுத்த ஆவியானவர் போதிப்பது. பரிசுத்தம் என்பது புறம் தழுவியதல்ல, அகம் தழுவியது. பரிசுத்தம் என்பதின் பிறப்பிடம் இதயமே ஆகும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று பரிசுத்த மத்தேயு 5:8 கூறுகின்றது. 2 கற்பலகைகளில் எழுதப்பட்ட கர்த்தருடைய கட்டளைகள் இருதயமாகிய கற்பலகையில் பதிக்கப்பட வேண்டும் என்பதே முடிவு. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக என்று 2:2 கூறுகின்றது. இருதயம் என்று 8:2, 5:14, 17:17 ஆகிய அனைத்து வசனங்களிலும் திரும்பவும் திரும்பவும் கூறப்படுகின்றது. ஏனென்றால் குற்றவாளி சுத்தவாளி என்று மனிதனை தீர்ப்பிடுவது அவனது இருதயமே ஆகும். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயில் இருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிக்ஷிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிக்ஷிக்கிறார் என்று 3:4-5 ஆகிய வசனங்கள் கூறுகின்றன. அவர் உன்னை சிறுமைப்படுத்தினார் என்பதே முதல் அனுபவம். சிறுமைப்படுத்தினார் என்பதின் சரியான பொருள் தாழ்மைப்படுத்தினார் என்பதாகும். வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் மனிதனை தாழ்மைப்படுத்தவே வருகின்றது. மனித இதயத்தில் பெருமை கோபம் என்பதே பொதுவாக குடிகொண்டு இருக்கின்றது. துன்பத்தில் மூழ்கும்போது பெருமை மூழ்கடிக்கப்படுகின்றது. கர்த்தருடைய சீஷத்துவ பாடசாலையில் பெருமை உள்ளவர்களுக்கு இடமே இல்லை. தாழ்மை பசி தாகம் உள்ளவர்களே உண்டு. என்னால் அல்ல, எல்லாம் கர்த்தரால் என்பதே தாழ்மை. எல்லாம் என்னால் என்பதே பெருமை. சீஷத்துவத்தின் துவக்கம் மனமேட்டிமை அல்ல, மனத்தாழ்மை. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்பதே முடிவு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்பதே தீர்மானம். மனிதனின் மமதை தாண்டவம் ஆடும் வரை ஆண்டவரின் அருள் கிடைப்பதே இல்லை என்பதே பரிசுத்த வேதம். மனித கர்வங்கள் மண் குதிரைகளுக்கு சமம் என்பதை கற்றுக்கொள்ளும் பாடசாலையே இயேசுவை பின்பற்றுவோரின் பாடசாலை. மனுஷனுடைய பெருமை அடங்க செய்கிறார் என்று யோபுவின் புத்தகம் 33:17 பகர்கின்றது. சீஷத்துவத்தின் பாதையில் 2வது அனுபவம் அவர் உன்னை பசியால் வருத்தினார் என்பதாகும். உலகத்தின் ருசிகளை ருசி பார்த்தும் இதயத்தில் இழைத்து போன இளைய மகனின் இதயம் தகப்பனின் மேல் ஒரு நாள் பசி கொண்டது. இதனை பரிசுத்த லூக்கா 15 அதிகாரம் விபரமாக கூறுகின்றது. மனிதனின் கண் விரும்பியதை பெற்றாலும், மனிதனின் மனம் நாடியதையெல்லாம் கொண்டாலும், இருதயம் இளைப்பாறுவதே இல்லை. இருதயத்தின் இளைப்பாறுதல் மனிதனின் கண்கள் காண்பதினாலோ, வாய்கள் ருசிப்பதினாலோ, கைகள் செய்வதினாலோ, அவனது உணர்ச்சிகளை சந்திப்பதினாலோ வருவது இல்லை என்பதே வேதம். இருதயம் இளைப்பாறுதல் காணாமல் மனிதனுக்கு மன நிம்மதி, மன நிறைவு இல்லை என்பதே வேதம். பரம தகப்பனிடத்தில் வராமல் மனிதர் ஒருவருக்கும் இளைப்பாறுதல் இல்லை என்பதே வேதம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதே வேதம். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. ரட்சிப்பின் வஸ்திரங்கள், நீதியின் சால்வைகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பெற்ற பின்னர் அவரை பின்பற்றுகின்றவர்களுக்கு பழையதாய் போவதே இல்லை. உன் கால் வீங்கவும் இல்லை. உடல் நலம் பாதிக்கப்படுகின்றது என்பதற்கு ஓர் அறிகுறி கால் வீங்குவது ஆகும். 40 வருடங்கள் நடந்தார்கள். சிறு பிள்ளைகள், கர்ப்ப ஸ்திரீகள், வயோதிபர்கள் அனைவரும் நடந்தார்கள். யாருடைய சரீரமும் பாதிக்கப்படவில்லை. கர்த்தர் காட்டும் பாதையில் மேலும் மேலும் நடப்பதற்கு ஆயத்தம் என்ற பாதரட்சைகள் கால்களில் எப்பொழுதும் தயாராக இருந்தது. கர்த்தரின் பார்வையில் குறைவற்ற ஜீவியம் செய்தால் குடும்ப வாழ்க்கையில் குறைவுகளின்றி கர்த்தர் கவனித்துக் கொள்வார் என்பதை 7-9 வசனங்கள் கூறுகின்றன. ஒன்றும் உனக்கு குறைவுபடாது என்பது 9வது வசனத்தில் கூறப்படுகின்றது. கர்த்தர் உயர்ந்த நிலையில் உன்னை வைக்கும் பொழுது அவரை ஸ்தோத்தரிக்க கடவா என்று 10வது வசனம் கூறுகின்றது. 12, 13 ஆகிய வசனங்கள் 5 ஆசீர்வாதங்களை சுட்டி காட்டுகின்றது. நீ புசித்து திருப்தியாகுவாய், நல்ல வீடுகளை கட்டி குடியிருப்பாய், உன் ஆடு மாடுகள் பலுகி பெருகும், வெள்ளியும் பொன்னும் உனக்கு பெருகும், நீ எதை செய்தாலும் அது கைகூடும். அவ்விதமான நேரங்களில் அனைத்திற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இரு என்று 14-16 வசனங்கள் கூறுகின்றன. இத்தனையும் பெறுவதற்கு காரணம் கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய இரக்கமே, கர்த்தருடைய தயவே என்பதை நீ மறந்து விடுவதற்கு உன் மனம் உன்னை தூண்டிக்கொண்டே இருக்கும் என்றும் கூறுகின்றார். உன் இருதயம் மேட்டுமை கொள்வதற்கு எப்பொழுதும் வாய்ப்பு இருக்கின்றது என்பதை 17வது வசனத்தில் கூறுகின்றார். உன் தேவனாய கர்த்தரை நீ மறந்து போவாயானால் கர்த்தரும் உன்னை மறந்து விடுவார் என்பதே 19, 20 வசனங்களாகும். கர்த்தரை கனம் பண்ணுகிற அனைவரும் மனமகிழ்ந்து வாழ்வார்கள் என்பதே சாட்சி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்கவே வேண்டாம் என்பதே வேண்டுகோள்.
அன்பார்ந்தவர்களே, வீட்டில் இருந்தபடியே வேதாகமத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. விஸ்வவாணி ஒலிபரப்பும் மூடி வேதாகம கல்லூரியும் கலந்து வேதாகம தொலைத்தொடர்பு கல்வி தொடங்குகிறோம். 10வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் இதில் கலந்து பயன்பெற வாய்ப்பு உண்டு. விரும்பும் அனைவரும் விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2 என்ற முகவரிக்கு இன்றே எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆதியாகம விளக்க உரையின் முதலாம் பாகம், ஆதியாகம விளக்க உரையின் இரண்டாம் பாகம் அச்சு வடிவில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். 1 சாமுவேல் 2:30 பின்பாகம்.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.